මීළඟට එස්.එම්. චන්දසේන මහතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා. මීට ප්‍රථමයෙන්ම විමල් රත්නායක මහතුමා මූල ආසනයට පැමිණෙන්න.
මුලාසනයේ සිටින ගරු මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම අපේ දිනේෂ් ගුණවර්ධන හිටපු ඇමතිතුමා ගෙනාවේ කාලෝචිත යෝජනාවක් කියන එක පළමුවෙන්ම කියන්න ඕන. අපේ රංජන රාමනායක ඇමතිතුමාට ඒ යෝජනාව පිළිබඳ හරි අවබෝධයක් නැති එක ගැන අපි කණගාටු වෙනවා. විශේෂයෙන්ම එතුමාට මේ පුදුම බයක් තියෙන මේ ගෝඨාභයට, ගෝඨාභය කියලා කියනවා මේ පාර්ලිමේන්තුවේ නැති පුද්ගලයෙක්. ඉතින් ඒ පිළිබඳවත් අපේ කණගාටුව ප්‍රකාශ කරනවා. මේ මොකද්ද අපේ අර කැලේ ඉන්න මුවන්ඩ තඩිවානෝ වගේ මෙහි නැති කෙනෙකුට ඒ විදිහට පහර ගැහීම පිළිබඳව අපේ කණගාටුවත් ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන් අප්‍රේල් 20 වෙනිදා සහරාංගයේ බෝම්බ ප්‍රහාරයත් එක්ක මරණයට පත් වුණ ඒ ජනතාවට තවම අපිට ලැබිලා තියෙන තොරතුරු අනුව තාම හරියට වන්දි මුදල් ලැබිලා නැහැ. ඒ වගේම ඒ බෝම්බෙට අහුවෙච්ච තුවාලකරුවන්ට දැන් කිසිම සැලකිල්ලක් බැලීමක් නැහැ කියන තොරතුරු අපේ හිතවත් වූ ප්‍රදේශයේ මේකට ගොදුරු වෙච්ච අය කියා සිටින කාරණයක් නිසා රජයේ හැටියට මේ පිළිබඳව විශේෂයෙන් අවධානය යොමු කරන්න. අවුරුදු 30ක් තිබ්බ යුද්ධ කාලෙදී, අපේ ආණ්ඩුව තියෙන කාලෙදී මේ වාගේ 300 ගණන් නෙමෙයි 1000 ගණන් තුවාල ලැබුවා. 1000 ගණන් මරණයටපත් වුණා. ඒ අයට මරණ වලට අපි වන්දි හරියාකාරව ගෙව්වා. තුවාල කරුවන්ට අපි නිසියාකාරව සැලකුවා. හමුදාපතිවරයාට බෝම්බ වදිනකොට අපි විදේශ රටවල් වලට අරන් ගිහිල්ලා ජීවත් කරවාගෙන ආපහු ගෙනාවා. ඉතින් මේ වාගේ බරපතල කාලයක් තුල අපි කටයුතු කරපු ආකාරයයි මේ රජය දැනට මේ සිද්ධිය පිළිබඳව කටයුතු කරන ආකාරය දිහා බලපුවාම අපිට පුදුම හිතෙනවා. විශේෂයෙන් බලන්න දැන් අපි හලින් මැමතුමත් ඉන්නවා. විපක්ෂයේ විශ්වාස භංග යෝජනාව ගෙනාවේ රිෂාඩ් බදුරුද්දීන් ඇමතුමාට. මොනවා හරි ගැටලු තියෙන නිසා විශ්වාස භංගයක් ගෙනාවා. නැත්නම් හලින් ඇමතුමාටත් ගේන්න තිබුණා, හකින් ඇමතුමාටත් ගේන්න තිබුණා. එහෙම ගෙනාවේ නැහැ. ගේන්න හේතුවක් නැති නිසා. මොනවා හරි හේතුවක් තියෙන නිසා තමයි ගෙනාවේ. ඉතින් ඒ විශ්වාස භංගය පාර්ලිමේන්තුවට ගෙනාපු වෙන විශ්වාස භංග විදිහට ඒක සාකච්ඡා කරලා තීන්දුවක් පාර්ලිමේන්තුවේදී ගත්තනම් අද මේ රටේ ඇති වෙලා තියෙන තත්ත්වය ඇති වෙන්නේ නැහැ. අද ඔබතුමාලාට ඇමතිකම් වලින් අස් වෙන්න වෙන්නේ නැහැ. අපි ජාතිවාදී මම පුද්ගලිකව තමුන්නාසලාට කියන්න ඕනේ, තමුන්නාසලාගේ මුස්ලිම් මන්ත්‍රීවරයෙක් ඉන්නවා අනුරාධපුරේ. අපේ ඉසාක් රවුමා මන්ත්‍රීතුමා හිටියනම් සාක්ෂිදරයි. අපි එහෙම කිසිම ජාතිවාදයක් නැහැ. අකුරණ විතරක් නෙවෙයි නුවර චන්දත් හලින් ඇමතිතුමාට හම්බ වෙනවා. දැන් රිෂාඩ් බදුරුද්දීන් ඇමතිතුමාට වැලිඔය ප්‍රදේශයේ සිංහල ජනත වලින් තමයි එතුමා එන්නේ පාර්ලිමේන්තුවට. එතකොට අපි එක ප්‍රශ්නයක් දිහා බලලා අර මොනහරි චෝදනා තිබුණා රිෂාඩ් බදුරුද්දීන් ඇමතිතුමාට. අසස්සාලි ආණ්ඩුකාරවරයාගෙන කටහින්දා තමයි හුඟක් දේවල් ඇති කරාගත්තේ. ඒ වගේ ඉස්මුල්ලා ඇමතිතුමාගේ මිත්‍රයෙක්. එතුමාටත් මොනහරි ගැටලු තියෙන නිසා තමයි මේ චෝදනා පත්‍රයක් අර මොකද්ද මේ ගින්නක් නැත්තම් දුමක් නැගින්නේ නැහැ කියලා තියෙනවනේ. ඒ වගේ අපිට හිතන්න පුළුවන්. හැබැයි අනිත් ඇමතිවරු අස්වීමෙන් අපේ අර තියෙන සහජීවනයේ තව ඈත් වෙන්න කාරණා යෙදෙනවා මිසක් ආ මේක ලංවීමක් වෙන්නේ නැහැ. මොකද දැන් ඉසාක් රහුමා මන්ත්‍රීතුමාගේ මැතිවර ව්‍යාපාරය 2015 වෙනකොට එතකොට ජාතිවාදයක් මේ රටේ තිබුණා නේද? මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුවේ ජාතිවාදී තියෙනවා කියලා නේ කියන්නේ. මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුව කාලේ ජාතිවාදී වපුරලා තිබුණා නම් ඉසාක් රහුමාණ්ඩ අනුරාධපුරේ මන්ත්‍රීවරයෙක් වෙලා ඉන්න හම්බෙන්නේ නැහැ පාර්ලිමේන්තුවට. ඒ යුගයේ එහෙම දෙයක් තිබුණේ නැහැ. බෞද්ධ භික්ෂුන් වහන්සේලා මේ ඡන්දය දුන්නා වැඩ කර අහන්න ඕන වෙලාවක නෑ සිංහල මිනිස්සු ඡන්දය දුන්නා වැඩි ප්‍රමාණයක් ඡන්ද 45000 කොහෙන්ද ගත්තා ඕකෙන් 20000ක් විතර සිංහල මිනිස්සු දීලා තියෙනවා ඒතර ඒ සහජීවනේ ඒ වෙලාවේ තිබුණා දැන් අපි ඉතිහාසය ගත්තත් දැන් බලංගොඩ හිටපු ඇමති තුරේ අබුසාලි ඇමතිවරයා බලංගොඩින් සිංහල ඡන්දත් එක තමයි පාර්ලිමේන්තුවට එන්නේ ඒ වගේම මාවනැල්ලි දැන් මේ අස්වැච්චි කබීර් අපි අසින් ඇමතිතුමා ඒ තුමා මාවනැල්ල කෑගල්ලෙන් මුස්ලිම් ඡන්දවලින් විතරක් නෙවෙයි ඉන්නේ සිංහල ඡන්දවලින් ආ බාකිර් මහකර අපේ හිටමු කතානායකතුමා ඒ පාර්ලිමේන්තුවේ බේරු වලින් ආවේ මේ සිංහල ඡන්දත් එක්ක ඒ නිසා මේ විදිහට තමුන්නාන්සලා ගත්ත ක්‍රියාමාර්ගයේ පිළිබඳව ජාතික ආරක්ෂාව නැති නිසා ආරක්ෂාව සපයා ගන්න කියලා තමයි අපිට පැහැදිලිවම තමුන්නාන්සලා ප්‍රකාශවලදී එහෙම ආරක්ෂාව කියන එක රජයක් හැටියට ඒක සලසන්න ඕනේ රජයට ඒක බැරුණා ඉතාලම අසාර්ථක අසමත් විදිහට තමයි කටයුතු කරේ අපි දන්නවා පැහැදිලිවම ඒ නිසා තමයි මේ රටේ මෙච්චර අද සහජීවනයේ හිටව මුස්ලිම් ජනතාව සිංහල ජනතාව අතරේ පුදුම බැඳීමක් තිබුණා මම දන්නවා අපේ ගමේ පන්සලේ හාමුදුරුවෝ හම්බෙනවා යනවා මුස්ලිම් සහෝදරයෝ කරදරයක් වුණාම හාමුදුරුවෝ යනවා ඒ කලාවව ගමට එහෙම තිබ්බ සහජීවනයේ ඈත් කරන්න තමුන්නාන්සලා කටයුතු කරනවා දැන් අපේ ශ්‍රයිනායක මහානායක ස්වාමීන් වහන්සේලා ඒක බලලා තමයි කිව්වේ මේ ඇමති තනතුරු වල ගන්න අර දුවන්න වාලේ කෙටේල දෙනක් දුවනවා කියලා මේ කතාවක් තියෙනවා ඒ වගේ එක්කෙනෙක් නිසා ඔක්කොම සුණාම මේක හිතන්නේ ඊට පස්සේ මේ ජාතිවාදී කියලා හිතන්නේ මේ ජාතිවාදී නිසා තමයි ඔක්කොම එකට එකතු වෙලා ඉන්නේ කියලා එකම කණ්ඩායමක් ශ්‍රී ලංකාවේ මේ මේ පෞෂ්‍ය ඇමතුමත් ඉන්නවා එසත් ජාති පාසේ කබීර් හසින් ඇමතුමයි ඔක්කොම එකතු වුණාම රටට යන රූපේ තමයි මේ ඔක්කොම එකම කල්ලියක් එකම කණ්ඩායමක් මේගොල්ලෝගේ වෙන වෙන දේවල් නැහැ ඒ කාරමුරක ඉන්න එක ජාතිවාදී කණ්ඩායමක් හැටියට තමයි සලකන්නේ ඒ තත්ත්වර වැටෙන්න එපයි කියලා අපි විශේෂයෙන් දමුණාසලා ඉල්ලා සිටිනවා මොකද ඒක මේ රටට හොඳ නැහැ මේ රට ඉදිරියට යන්න තියෙන ගමනට විශාල බාධාවක් තියෙන ගැටලු සාකච්ඡා කරලා විසඳගන්න දැන් දාලා තියෙනවා පොලිස් නිලධාරි තුන්දෙනෙක් එක කොමිටියක් ඕක කලින් දැම්මම ඉවරනේ ඔක්කොම ඉල්ලාස් වෙන ඉස්සෙල්ලා ඔය වැඩේ ආණ්ඩුව කරා නම් ඉවරයි දැන් අපිට පේනවා තේරීම් කාරක සභාවක් මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුළෙම දාලා එතනදී ඒ කරන කටයුතු දිහා අපි දැන් ඊ ආරක්ෂක ලේකම්වරයයි පොලිස්පතිවරයයි ගෙනල්ලා කතා කරා අපි එතනදී දන්නවා පහර ගහන්නේ කොතෙන්ද කියලා කෝටම එකතු වෙලා පහර ගහන්න ඕන තැනක් තියෙනවා ඒක ලෑස්ති කරලා තියෙනවා එතන ඉතින් අපි මේවා දිහා බලපුවාම මේවා
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි දෙකක් තිබෙනවා
ඔව් මේවට කිසිම සදාචාරයක් නැති දේවල් හැටියට තමයි අපි දකින්නේ දැන් බලන්න සමෘද්ධි ප්‍රශ්න අපේ කාලේ අපි කිව්වේ නෑ මේ ශ්‍රී ලංකා කාර්යයන්ද එහෙම නැත්නම් පොදු ජන පෙරමුණේ අයට විතරක් මේ සමෘද්ධිය දෙනවා කියලා කතාවක් කිව්වේ නෑ අද සමෘද්ධිය ඇමතිවරයා කියනවා දයාගම් ඇමතිතුමා කියනවා UMP කාර්යයන්ට විතරයි අපි සමෘද්ධිය දෙන්නේ කියලා අන්න ඒකේ ගැටුමක් අනුරාධපුරේ මගේ බන් නියෝජනය කරන දිස්ත්‍රික්කේ හොරෝපතානේ ඊයේ ගැටුමක් ඇති වෙලා සුදුසු අයට නොලබුණා කියලා නුසුසු අය ලැබුණායි කියලා ඒ අතර ගැටුමක් ගහගෙන පොලිසිය කියලා දැන් ආපංගුවක් ඉස්පිතාලේ අනුරාධපුර ඉතින් ඒ වාගේ පක්ෂපාති විදියට ප්‍රසිද්ධියේ කරන්න එපා. එහෙම කරපුවා තමුන්නාසලා වෙන ඡන්ද දිහා බලාගෙන මේ ළඟ තියෙන ජනාධිපතිවරණ දිහා බලාපුවම මේ සමෘද්ධිය දුන්නම ඡන්ද හම්බුවේ කියලා මේ සමෘද්ධියෙන් දිනුනා මිනිස්සු මේ අවුරුදු 4ම ආරක් කරන්න බැරි වෙච්ච දේ මේ මාස 4කට කරනවා කියලා මිනිස්සු හිතන්නේ නැහැ. එහෙම එච්චර මෝඩ මිනිස්සු නැහැ. මිනිස්සු මෝඩ වැඩක් කරනවා ගියසරිත් මෝඩ වැඩක් කරා. දැන් මිනිස්සු හොදට මේ රටේ ජනතාව හොඳට මේ තෙම්පරාදු වෙලා ඉන්නේ මේ අපේ දේශපාලඥයන්ගේ කටයුතු දිහා බලලම. ඒ නිසා සමෘද්ධි ප්‍රශ්නේ විශාල බරපතල ප්‍රශ්නයක්. දැන් ගහගත්ත හොරෝපතානේ තව තැන් වල ගහගන්න. ඔන්න ඔබ තමයි ජාතික ආරක්ෂාවට තියෙන බාධාවල්. දැන් බලන්න සෙවණගල සීනි සමාගම. ලාභ ලබන සමාගම. සෙවණගල අපේ ආණ්ඩුව කාලේ පළවත්තයි විශාල ලාභයක් ලැබුවා. අද අපේ පැත්තේ නෙමෙයි ඉන්නේ ලස්සම සෙනවිරත් ඇමතිවරයා එක හොඳට කරා බිලියන ගාණක් ලාභ ලැබුවා සෙවණගල අදත් ලාභ ලැබෙනවා නමුත් ඒක නැවත ආපහු අයිතිකාරයටම දෙන්න අවශ්‍ය පසුබිම සකස් කරගෙන යනවා අන්න සෙවණගල දැන් මේ සේවකයෝ ටික පාරට බහින්න ලෑස්ති වෙලා ඉන්නවා
දරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ වෙලාව අවසන්යි
එතකොට ඒ නිසා මම කියන්නේ මේ තියෙන ප්‍රශ්න මදිවට මේ ප්‍රශ්න වැඩි කරන්න එපා ඊළඟට උද්ඝෝෂණය කරන අයට සඳුල් ගෑස් ගහනවා ඊළඟට බැටම්පොලු ගහනවා ඒ අසාධාරණ ලක් වෙච්ච අය පාරට බහිනකොට ඒවා තව දුරටත් කරන්න එපයි කියලා අපි ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටිනවා බොහොම ස්තුතියි
හඳ ඔබතුමාට ස්තුතියි ගරු ලක්ෂ්මී ක්‍රියාල මහත්තුමා
ගරු බෝලසන රූඩ මන්ත්‍රීතුමනි මේ තල්තා අතුකොරළේ මැතිණිය කෙටි ප්‍රකාශයක් කළා තියෙනවා මේ අධිකරණය සම්බන්ධයෙන් ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී උදේ ගම්මන්පිල මහත්තුමා විසින් 2019 මැයි මාස 8 වෙනි දින පාර්ලිමේන්තුවේ හමුවේ කරන ලද ප්‍රකාශයකින් ස්ථිර ත්‍රිපුද්ගල විශේෂ බාධකදී විසුරු වරුන් 3 දෙනෙක් ඇමරිකා එක්සත් ජනපදයේ සහභාගී වුණු පුහුණු පාඨ මාලාවක් අතරතුරේදී එක්සත් ජනපදයේ නිලධාරීන් විසින් එම ස්ථිර ත්‍රිපුද්ගල විශේෂ බාධකණයේ විභාගවල නඩු පිළිබඳ අසන ලද බවත් ඒ සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරන ලද පටිගත කරන හඬපටයක් ඔහු සතුව ඇති බවත් පැවසීමයි කරු තල්තා අතුකරලේ එමෙතුමේ පාර්ලිමේන්තුවේදී උදේ ගම්මන්පිට කරු මන්ත්‍රීතුමා විසින් නගන ලද චෝදනාවට වගකීමෙන් බැහැර කර ඇති එම සම්බන්ධව පුවත්පත් නිවේදනය නිකුත් කරමින් ඉල්ලා සිටියේ ලද්දේ එවැනි විදේශ මැදිහත්වීමක් ඔප්පු කළ හැකි හඬපටේ විමර්ශන කටයුතු සඳහා අදාළ බලධාරීන් හට බාර දෙන ලෙසයි එනමුත් එවැනි බාර දීමක් මෙතෙක් සිදුවු නොමැති බවද ශ්‍රී ලංකා අධිකරණයට විදේශ රාජ්‍යණගේ මැදිහත් වීම සිදුවී නොමැති බව ඉතාමත් වගකීමෙන් ප්‍රකාශ කළ හැකි බව තල්තා අතුකෝරළේ මැතිදී පවසනවා ඒ වගේම මම කියවන කැමති ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි a letter from the chief justice of chambers honorable talta athukorale minister of justice and prison reforms minister of justice colombo 12 the honorable minister clearing offered for the supreme court and court of appeal by the department of justice usa I refer to your above title letter dated 28/9/2018 addressed to honorable chief justice I have been directed by his lordship to provide the attached note setting out all the details regarding the above program conducted during court vacation to avoid disruption of court work for your attention further with regard to the statement made by the honorable minister of, honorable member of parliament that he was in possession of a CD containing utterances by judges who attended the above program regarding certain cases heard by them His Lordship the Chief Justice discussed this matter with the honorable judges who attended the program has directed me to inform you that all judges have categorically denied having the alleged conversation making such a statement or recording such a conversation Anandi Karagaratnam Magistrate Secretary to the Chief Justice I wish to table these documents sir
ඔබතුමාට ස්තුති honorable Abdul Halim you have 8 minutes
මුලසන හොබවන ඉන්ද්‍රමන්තුමනි දේශ ගුණවත් මැතිතුමා විසින් කාලතබන අවස්ථාවේ ඉදිරිපත් කරන ද යෝජනා සම්බන්ධව විවාදය පැවැත්වෙන මේ මොහොතේ එම යෝජනාවේ සම්බන්ධව පක්ෂී පක්ෂ මන්ත්‍රීන් සීතාමත්ම වැදගත් අදස් කීපයක් ඉදිරිපත් වුණා එනමුත් මම මේ යෝජනාවේ සම්බන්ධව මගේ අදහස් ඉදිරිපත් කරන්නට පෙර මට ලැබී ඇති කාලය ඉතාමත්ම කෙටි කාලයක් නිසා විශේෂයෙන්ම අමාත්‍යන් හැටියට කටයුතු කළ අපි මුස්ලිම් ජනතාවට සිදුවීම පවතින අසාධාරණකම් එවැගේම කැනහලිකම් හේතු කොටගෙන අපි සියලු දෙනාම ගත්තු සාමූහික තීන්දුව මත අපි සියලු දෙනාම අමාත්‍ය ධූරණින් ඉවත් වීම සඳහා එක ලිපියකින් අපි සියලු දෙනාම අත්සන් කර අපි ඉල්ලා සිටින ලිපිය බාර දුන් නමුත් ව්‍යවස්ථාමය වශයෙන් අපි වෙන වෙනම අපේ ලිපිම බාර දීති කියා ගරු අග්‍රමාත්‍යමාගේ කාර්යාලයෙන් උපදෙස් දුන් නිසා ඊයේ දිනේ වෙනකොට අපි සිල් දෙනාම වෙන වෙනම අපි ලිම බාර දුන්නා. ඒ සම්බන්ධව ඊයේ දිනේ ගරු අග්‍රමාත්‍යමත් වගේම හිටපු අමාත්‍ය ගරු රෞෆ් හකීම් මැතිතුමත් මේ සභාවට කරුණ පැහැදිලි කළා. ඒ ප්‍රශ්නේ එතනින් අවසන් වන බවයි මම විශ්වාස කරන්නේ. අපේ ඉලාසීම් සම්බන්ධව ගරු ජනාධිපතිතුමත්, ඔවගේම ගරු අග්‍රමාත්‍යතුමත්, ඔවගේම ත්‍රිනික සංඝ සභාවේ අදහස් අපිට අපේ පත්‍රවල දකින්න තිබුණා. විශේෂයෙන් ත්‍රිනික සංඝ සභාවේ නායක නාහිමිපාණන් වහන්සේලා අපි ස්තුතිවන්ත වන අතර අඟහරුවාද දිනේ අපි බලාපොරොත්තු වෙනවා උන්වහන්සේලා හමු වී අපේ ප්‍රශ්නව සම්බන්ධව සාකච්ඡා කිරීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. වගේම ගරු අග්‍රමාත්‍යතුමා කියලා තිබුණා ලංකාවේ පළවෙනි වතාවට මුස්ලිම්වරුන් නැති කැබිනට් මණ්ඩලයක් රැස් වුණු බව. ඒ තුලින් අපි දකින්නේ මුස්ලිම්වරුන් මේ රටේ රාජ්‍ය පරිපාලනයට එදා කාලෙ සිට තමන්ගේ දායකත්වය ලබා දීලා බවයි. අපි මෙවැනි තීන්දුව ගැනීමට මූලික වූ කරුණු කාරණා කෙටියෙන් මම පැහැදිලි කිරීම වැදගත් කියලා මම කල්පනා කරනවා. 21 වෙනි දින පාස්කු ඉරිදා දිනේ සිදුණු එම මිලේච්ඡ ක්‍රියාව නිසා විශාල ජීවිත හානියක් සමග අපි සියලු දෙනාම දැඩි කම්පනයටත් ඒ වගේම ශෝකයටත් පත් වුණා. මේ ප්‍රහාරෙත් එකම ඉතිවෙන්නට ගිය නොසන්සුන්තාවයේ පාලනය කිරීම සඳහා ගරු ජනාධිපතිතුමත් වගේම ගරු අග්‍රමාත්‍යතුමත් වගේම ගරුතර නායක නාහිමිපාණන් වහන්සේලා අපේ කාර්ඩිනල් තුමා අය කළ ප්‍රකාශය ඒ ටික කාලයක් එම මඟ හැරුණු වුණත් වගේම සමහර අය මනුත් ඒ සමඟ ආරක්ෂාංශය විසින් කල සෝදිසි මෙහෙමෙදී අපි විශාල පිරිසක් අත්වලගොඩ ගැනීම සමඟ විශේෂයෙන් සමහර මාධ්‍ය ව්‍යාජ්‍ය අසත්‍ය ලෙස වාර්තා කිරීම සිදු කරපු නිසා මුස්ලිම්වරුන් අතර ශාල භීතියක් වගේම මුස්ලිම් ජනතාව දිහා අනෙකුත් අය වෛරින් ක්‍රෝධින් බලන තත්ත්වයක් මේ සමාජ තුළ ඇතිවන බව මම සිහිපත් කරනවා. විශේෂයෙන්ම මුස්ලිම් ජනතාව විශාල වශයෙන් හිරිහැරකම් වලට මුහුණ පාන්න සිදුර. ඒත් කමක් නැහැ. ඉන් පස්සේ සියල්ලම යථා තත්ත්වයට පත්වමින් තිබියදී පාස්කු ප්‍රහාරය අවසන් වී සති තුනකට පසු වායම පළාතේ විශේෂයෙන් කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ මුස්ලිම් ජනතාව ජීවත් වෙන බොහෝ ප්‍රදේශවල මුස්ලිම් ජනතාව ශාල පහර කෑම් වලටත් එවගේම දේපල හානියටත් උන්ට අත්විඳ සිදු වුණා. මිනුවන්ගොඩ ඇති වුණු කලකෝලාකලයේදී එම කලකෝලායට සම්බන්ධ වූ බොහෝ අය අත්අඩංගුවට ගත් නමුත් දවස් දෙක තුනකින් ඒ සියලු දෙනාම නිදහස් වුණා. එනමුත් පුංචි පුංචි කාරණා මත අත්අඩංගුවට බොහෝ පිරිසක් අද වුණත් මේ රිමාන්ඩ් භාරයේ ඉතාමත්ම අමාරුවෙන් කාලගත කරන බව මම මේ අවස්ථාවේ මතක් කළ යුතුයි. මුස්ලිම් ආගමේ රමලාන් මාසයේ නැත්නම් නොම්බියල්ලන මේ මාසයේ ඉතා උතුම් මාසයක් හිටියටයි අපි සලකන්නේ. නමුත් අවාසනාවට වගේ අපේ බොහෝ සහෝදරුන් මේ නොම්බි මාසයේ නොම්බිය තල්ලන්න බැරුව ඒ රිමාන්ඩ් භාරයේ ඉතාමත්ම අමාරුවෙන් කාලය ගත කරන්න ඔවුන්ට සිදු වුණා. ඒ පමණක් නෙවෙයි ඔවුන්ට මෙවර තමන්ගේ අවුරුදු උත්සවය පවා පාත්තන්න අවස්ථාවක් ලැබුණ නැහැ. මේ වගේ බොහෝ ප්‍රශ්නවල අපේ ඉදිරියේ තිබෙනවා. ඒ වගේම සමහර අය අපි ඇමතුරුන් හැටියට ඇමති මුවායින් බේර්ලින බවත් සමහර තැන්වල කියා තිබුණා. අපි ඇමති බලය භාෂ්‍ය කරමින් පොලිසියේ අත්තරමට පත්වෙන අය නිදහස් කරන්නට අපි බල කරන බවත් සමහර අය අදහස් කර ඉදිරිපත් කළ තිබුණා.
ගරු මන්ත්‍රීතුමා, මාතා විනාඩියක් තිබෙනවා.
තව විනාඩි දෙකක්. මේ වගේ අපිට විවිධාකාරයෙන් අපිටත් විශාල බලපෑම් එල්ල වුණා. ඒ වගේම මේ සියලුම නිසා අපේ සියලටම විසඳුම අපි ඇමති ධූරවලින් ඉල්ලා අස්වීම කියා අපි කල්පනා කරා. අද වෙනකොටත් ප්‍රශ්න විසඳිලා නැහැ. එහෙනම් මේ ජාතියින්ම එකමවගේ දරුවක් වගේ හෙටියට ජීවත්වන අපි අද බේද බින්න වෙලා ඉතා සුළු අන්තවාදී පිරිසක් නිසා අද අපි සිසි කඩ වෙලා අපි අතර තිබුණු සමගිය අද නැතිවීම පවතිනවා. රට තුළ සාමය, සංහිඳියාව, සහජීවනය ඇති කිරීමට නම් අපි සියල්ලම අමතකර රටක් හැටියට අපි ඉදිරියට යාමට අපි හැමෝටම සිදුවනවා. නමුත් විශේෂම එක කාරණාවක් තව දෙයක් දෙන්න. මේ කාර සම්බන්ධව කතා කිරීමේදී විශේෂම විවක්ෂ මන්ත්‍රීතුම් බොහෝ අය කියා තිබුණා. හලීම් මන්ත්‍රීතුමා, ඇමතිතුමා සිංහල ජනතා ඡන්දයෙන් තේරීපත් වෙච්ච කෙනෙක්. එතුමා මේ මම මේ අමාත්‍ය ධුරයෙන් ඉවත් වීම අවශ්‍ය නැහැ කියලා සැබෑවම පිළිගන්නවා. මම සිංහල ජනතාවෙන් තන්දි තමයි තේරිපත් වෙන්නේ. වගේම මුස්ලිම් ජනතාවත් මට සහයෝගය ලබා දෙනවා. එනමුත් මේ සිද්ධිය දිහා බලන විට විශේෂයෙන්ම නැවත මේ රට තුළ කළු ජූලියක් ඇති නොවීම සඳහා අපි අතර සමගියක් අත්‍යවශ්‍ය නිසා තමයි මම මේ ඇමතිවරයෙන් බාර දෙන සුසක් නැත්තම් සිංහල ජනතාව ද්‍රෝහිකමක් කිරීමට හෝ නැත්තම් මුස්ලිම් ජනතාව ද්‍රෝහිකමක් කිරීමට හෝ නෙවෙයි. විශේෂයෙන්ම අපි හැමෝම එකට ජීවත් වෙච්ච මේ රටේ අපි සියලු දාම නැවත එකට ජීවත් වෙන පරිසරයක් ගොඩනැගීම සඳහායි අප අමාත්‍ය ධුරයෙන් අපි ඉවත් වුණේ. මේ සම්බන්ධව අපි රජයෙන් ඉල්ලන්නේ විශේෂයෙන්ම ඉතාමත්ම කඩිනමින් අපි අත්තරණ පත්‍රයේ මේ ජනතාව ඒ පරීක්ෂණය පවත්වලා ඒ ලබා දෙන යුතු ඒ දඩුව ලබා දීලා මේ ප්‍රශ්නය අවසන් කරන්න කියලා අපි ඉල්ලීමක් කරන්නේ. සමහර අය හිතනවා මේ රිෂාඩ් බදූදීන් මැතිතුමා නිසා අපි හැමෝම ඉවත් කළා. නමුත් රිෂාඩ් බදූදීන් මැතිතුමා වුණත් එතුමාත් කියන්නේ එතුමාට යම් චෝදනාවක් තියෙනවා නම් ඒ චෝදනාව පරීක්ෂණය පත්තරලා ඒ චෝදනාව එතුමා වැරදි කරනම් එයා මරණ දඬුවම් වුණොත් පිළිගන්න කැමැති කියලා එතුමාම ප්‍රකාශනය පත් කළ නිසා මම හිතන්නේ මේ සැල්ලම දිහා බලන විට මම හිතන්නේ මේ සම්බන්ධව රජයේ අවධානය යොමු කිරීමයි අපි මේ කරන්නේ. සමී රජයේ මේ සම්බන්ධ මේ ප්‍රශ්නේ සම්බන්ධ තමන්ගේ අවධානය යොමු කරලා මේ ප්‍රශ්නේ ඉතාමත්ම කඩින් විසඳලා ඒ කියලා මම විශ්වාස කරමින් මානෙන ස්තුතියි.
දයබතුමාට ස්තුතියි. ගෞරව රූපින වියලෙන්ද
சபைக்கு தலைமைதாங்கும் உறுப்பினர்களே, தாங்கள் தமிழிலே அழைத்தமைக்கும் முதற்கண் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய இந்த பாராளுமன்ற விவாத நிகழ்விலே சில முக்கியமான விடயங்களை குறித்து நான் பேசலாம் நினைக்கின்றேன். இன்று 11 மணி அளவிலே கொழும்பு மேசின் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய நிலைமை பற்றி அரசியல் கைதிகளோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பல தடவை நான் அங்கு சென்று வந்தவன். அவர்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை குறித்து நாங்கள் பாராளுமன்றத்திலே 2015 9 மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2015 இருந்து பல்வேறு வகைப்பட்ட ஜனநாயகமயப்படுத்தப்பட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே 30 வருஷம் 35 வருஷமாகவும் தடுத்து வைத்து பலர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சாதாரண குற்றம் புரிந்தவர்களும் சந்தேகத்தின் பேரிலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தங்களுடைய தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் விடுதலை முன்னணி கூட அரசியல் கைதிகளாக இருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள். இந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து வருகின்றன. தமிழ் அரசியல் கைதிகளை பொறுத்தளவிற்கு இன்று சிலருடைய உடல்நிலை மிகவும் ஒரு மோசமான நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக 1993 9ஆம் மாதம் 27ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வைத்து கைது செய்யப்பட்ட செல்லப்பிள்ளை மகேந்திரன் என்பவர் 19 வயதிலே கைது செய்யப்பட்டார். இப்பொழுது அவருக்கு 45 வயதாகிறது. இன்னும் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அவர் ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதியாக இருக்கின்றார். அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. அவருடைய ஒரு காலினுடைய கீழ்பாதத்தை, அதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். அதனால் அவர் நடக்க முடியாத நிலையிலே கால் வீங்கி மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலையிலே இருக்கின்றார். சக அரசியல் கைதிகள் கூட அவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. திடீரென அவர் மயங்கி விழுந்து விடுகிறார். உடனடியாக அவரை குறிய வைத்திய சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவருக்குரிய மருத்துவ வசதி அங்கு அளிக்கப்படவில்லை. சிறைச்சாலைகள் தொடர்பான வைத்திய ரீதியான நடவடிக்கைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டாலும் அது ஒரு முழுமையானதாக திருப்திகரமானதாக இல்லை. ஆகவே அவருடையதும் வேண்டுகோள் என்றால் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பொது வைத்திய சாலையிலே ஒரு சிறந்த மருத்துவ சேவை அவர் வேண்டி நிற்கின்றார். ஆகவே அவர் மாத்திரமல்ல, அங்கு சிலர் இருதய நோயாளிகள் இருக்கின்றார்கள், சுவாச தோடு சம்பந்தப்பட்ட நோயுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எங்களிடம் இன்று என்னிடம் அவர்கள் கூறியது, எங்களுடைய விடுதலைக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய விடுதலை தான் கால இழுத்தடிப்புகள் செய்யப்பட்டு கொண்டு செல்கின்றன. ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கொண்டு வருவதிலும் ஆட்சியை மாற்றுவதிலும் நாங்கள் முக்கிய பங்கு வைத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் எங்களுடைய தமிழ் தலைமைகளையும் தமிழர்களையும் ஏமாற்றிவிட்டு செல்கின்றதாகவே இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை தேக ஆரோக்கியத்தோடாவது நோய் இல்லாமது வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுடைய உண்மை நிலையை இன்று நான் கண்ணால் சென்று பல தடவை சென்றிருக்கின்றேன். இன்று பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. அவர்களுக்கான அந்த வைத்திய உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நாங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் வீட்டு லீவில், அதாவது நீண்ட காலம் தடுத்து வைத்திருக்கின்றவர்கள் ஹோம் லீவ், அதாவது வீட்டுக்கு அவர்கள் சென்று வரக்கூடியதான சில நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகள் கூட அவர்களுக்கு அங்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. அதை கூட தாங்கள் கவனத்தில் எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் கைதிகள் 3 தலைமுறையை இழந்து நிற்கின்றார்கள். ஒன்று அவர்களுடைய தாய் தகப்பன், பிள்ளைகள் போராட்டத்துக்கு போனதால் அந்த தலைமுறையுடைய பாதிப்பு, இரண்டாவது போராட்டத்துக்கு சென்றவர்களுடைய ஒரு பாதிப்பு, மூன்றாவது தலைமுறை அவர்களுடைய பிள்ளைகள், 3 தலைமுறை பாதிக்கப்பட்டு நிற்கின்றது. அவை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் கைதிகளுடைய விடயத்திலே கூடிய கவனத்தை இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பல தடவை இது குறித்து பேசுகின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது நடைமுறைக்கு வர வேண்டும். அடுத்து இன்னொரு விடயத்தை நான் கருத்தில் கொண்டு பேச விரும்புகிறேன். வாகரை பகுதியிலே, கதிரவழி பகுதியிலே வருகின்ற இந்த இல்முனை ஃபேக்டரி, இந்த இல்முனை தொழிற்சாலையை வாகரை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கதிரவழி பகுதி பால்ச்சேனை அந்த பகுதியை அண்டியிருக்கின்ற கிராமத்து மக்கள் நாகபுரம் இவ்வாறான மக்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அந்த இல்மனை தொழிற்சாலை வேண்டாம் என்று எதிர்க்கின்றார்கள். அவ்வாறு மக்களுடைய எதிர்ப்பு இருந்தும் சில முதலாளித்துவ வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு தனியார் கம்பெனிகள் தங்களுடைய லாபம் ஈட்டுகின்ற ஒரு விடயத்தில் மாத்திரமே அவர்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றார்கள். அது குறித்து மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை அது தொடர்பான ஜனநாயகப்படுத்தப்பட்ட போராட்டங்களை பலவற்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கை இன்னும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே அந்த இல்முனை தொழிற்சாலை தொடர்பாக கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்திலே இந்த இல்முனை தொழிற்சாலை வந்தபோது அங்குள்ள மக்கள் முழுமையாக எதிர்த்தார்கள். ஏனென்றால் இந்த இல்முனை தொழிற்சாலை மூலம் கடலை அண்டி வாழுகின்ற மக்களுடைய மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, கடல் அரிப்பு, அங்குள்ள இயற்கை தாவரங்களின் அழிப்பு போன்ற பல்வேறுபட்ட இயற்கை சார்ந்த அழிவுகள் அல்லது பௌதிக சூழலிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அங்கு இருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களிலே அம்பாறை மாவட்டத்தில் இது மேற்கொள்ள ஒரு தனியார் கம்பெனி முன்வந்த போது அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம். இந்த விடயத்திலே அரசாங்கம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த விடயத்தை சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம். அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது கடலோடு மீன்பிடி தொழிலோடு பின்னி பிணைந்தது. அத்துடன் அவர்கள் தோட்ட பயிற்சியை மேற்கொள்கின்றவர்கள். அவை அந்த இடத்திலே ஏற்கனவே அந்த மக்கள் சுனாமியினால் பாதிக்கப்பட்டு பல வகையிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு சுனாமியினால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டு வரும்பொழுது இந்த இவ்வாறான தொழிற்சாலையை கொண்டு வர முற்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் அந்த தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சகல அனுமதிகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அந்த தொழிற்சாலை அங்கு ஆரம்பிக்கப்படுவதற்கு அந்த தொழிற்சாலை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் இன்னொரு விடயத்தை நான் இந்த நேரத்திலே கவனத்தில் கொள்ள விரும்புகின்றேன், கொண்டு வர விரும்புகிறேன். மக்களுடைய நிலத்தையும் வளத்தையும் சூறையாடுகின்ற இவ்வாறான தொழிற்சாலைகளை நாங்கள் விரும்பவில்லை. மனித வளமும் பௌதிக வளமும் பாதிக்கப்படாத தொழிற்சாலைகள் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அண்மையில் புல்லுமலையில் கூட நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து போத்தலில் அடைக்கின்ற ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர முற்பட்டார்கள். ஆனால் அந்த தொழிற்சாலையை நாங்கள் கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் நிறுத்தினோம். அதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்பொழுது அந்த தொழிற்சாலை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று இந்த எத்தனால் தொழிற்சாலை, இது தொடர்பாகவும் நாங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். பல ஜனாதிபதி தொங்கல் அரசின் சகல மட்டங்கள் வரை நாங்கள் அதை கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். வாழைச்சேனை கல்குடா பகுதியிலே அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த எத்தனால் ஃபேக்டரி எரிசாராய தொழிற்சாலை 450 கோடி ரூபாய் நிதியிலே அர்ஜுன் மகேந்திரனுடைய மருமகன் அலோசியஸ் அவர்கள் மூலம் கொண்டுவரப்படுகின்ற மெண்டிஸ் கம்பெனி, ஆக இந்த தொழிற்சாலையும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அங்குள்ள பௌதிக வளத்துக்கும் அதே வேளையில் மனித வளத்துக்கும் இத்தகைய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய கேடை விளைவிக்கக்கூடியவை. ஆடை தொழிற்சாலைகள் அங்கு 2 ஆடை தொழிற்சாலைகள் இருக்கின்றது, அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அவ்வாறு பாதிப்பில்லாத நிலவள சூறையாடல் இல்லாத தொழிற்சாலைகளை நாங்கள் எங்கள் மக்கள் வரவேற்கின்றார்கள். அதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றோம். யுத்த காலத்திலே வலுவிழந்து அழிந்து அழிக்கப்பட்டு போன எத்தனையோ தொழிற்சாலைகள் மீள் கட்டுமானம் இல்லாமல் புனரமைப்பு இல்லாமல் அவ்வாறே கிடக்கின்றன. அவற்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்பார்த்து இந்த அரசுக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் ஆதரவுகளை வழங்கி வந்திருக்கின்றோம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திலும் ஆதரவை வழங்கினோம். ஆனால் அவை எதுவுமே பேச்சளவில் இருக்கின்றன. திட்ட முன்மொழிவுகள் திட்ட முன்மொழிவுகளாக இருக்கின்றன. அங்கே திட்ட அமலாக்கங்கள் இல்லை. அவை இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் இன்னொரு விடயத்தையும் இந்த உயரிய சபையிலே கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் கொண்டு வர விரும்புகின்றேன். மலையக உதவி ஆசிரியர்களுடைய பிரச்சனை. மலையகத்தில் இருக்கின்ற ஆசிரிய உதவியாளர்கள் 3024 பேர் மலையகத்திலே ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். மலையகத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மலையகத்திலே இருக்கின்ற மாணாக்கர்களுக்கான கல்வியை தங்கு தடையின்றி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு 3024 ஆசிரிய உதவியாளர்கள் மலையகத்தில் இருந்து எடுக்கப்பட்டார்கள். இவர்களுக்கான நியமனம் 2015 5 மாதம் 19 வழங்கப்பட்டது. 2015 5 19 இந்த ஆசிரிய உதவியாளர் நியமனம் வழங்கப்பட்ட போது அவர்களுக்கு ₹6000 கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த ₹6000 கொடுப்பனவிலே அவர்கள் தங்களுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருந்தார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே 1600 ஆசிரிய உதவியாளர்களை 2 வருட பயிற்சிக்காக ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் இணைத்துக் கொண்டார்கள். மட்டக்களப்பு உட்பட நாட்டிலே உள்ள ஆசிரிய பயிற்சி கலாசாலைகளிலே 1600 மலையக ஆசிரிய உதவியாளர்கள் ஆசிரிய பயிற்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டு ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே 2 வருட பயிற்சியை அவர்கள் நிறைவு செய்து 2015 6000 சம்பளம் வழங்கப்பட்டது. 2017 முதல் 10000 சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆகவே கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கடந்தும் அவர்களுடைய சம்பளம் தொடர்பான விஷயம் அவர்களுடைய ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் ஆசிரிய பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்தும் அவர்களுக்குரிய சம்பள உயர்வு பற்றி எந்தவிதமான கவனம் செலுத்தப்படவில்லை. மத்திய அரசு கேட்டால் கல்வி அமைச்சர் அவர்கள் கூறுகிறார். கல்வி அமைச்சர் கூறுகிறது நீங்கள் வாகனத்தோடு பார்க்க வேண்டும். வாகனம் சொல்கிறது நாங்கள் கொடுப்பனவு வழங்குவதா இருந்தால் அது மத்திய அரசு கூட இருந்து வர வேண்டும் என்று. இவ்வாறு மாறி மாறி மத்திய மாகாண அரசுகளுக்கு இடையில இருக்கின்றதானே ஒரு ஒழுங்கமைக்கப்படாத திட்டமிடப்படாத விடயத்தினால் பாதிக்கப்பட்டு நிற்பது அந்த 3024 மிகவும் கஷ்டத்திலும் வறுமையிலும் படித்து தங்களுடைய சேவையை இன்று ஆசிரிய சேவையாக அந்த மலையக மாணாக்கர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த 3024 ஆசிரியர்கள் ஆக இந்த 10000 ரூபாய் சம்பளத்தோடு அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியும்? பலர் அதிலே பெண்கள் திருமணமானவர்கள் 2-3 பிள்ளைகளோடு இருப்பவர்கள் 10000 ரூபாய் கொடுப்பனவோடு அவர்கள் எப்படி இன்றைய சூழலிலே நாளுக்கு நாள் பல்லு குத்துகின்ற ஈக்கிலிருந்து அனைத்துக்குமே நாளுக்கு நாள் விலைவாசி வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்க காலத்திலே அவர்களால் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த முடியும்? ஆக இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் கௌரவ கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் நாட்டினுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த விடயத்திலே கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த வருகின்ற ஓரிரு மாதங்களுக்குள்ளாவது அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்காவது மேம்படுத்தத்தக்க வகையிலே இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனையையும் இந்த பிரச்சனை கூட பிரச்சனையை பேசுகின்ற இடத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினரே உங்களுக்கு தெரியும் 2012 மார்ச் 31 57,000 பட்டதாரிகளுக்கு, வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்பட்டது. இந்த அரசாங்கத்திலே தொடர்ச்சியாக இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 180 மேற்பட்ட நாட்கள் வீதி ஓரத்திலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். என்ன தங்களுடைய வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்து பார்த்தார்கள். இரவிலும் பனியிலும் குளிரும் இரவு பகல் என்று பாராமல் பலர் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளோடு கூட இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் நிலைமை மிகவும் பரிதாபகரமானதாக இருக்கின்றன. பலர் வெளிவாரியாக, உங்களுக்கு தெரியும் நமது நாட்டிலே வெளிவாரி கற்கை என்பது 3 வருடம் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த வெளிவாரி கற்கையை 3 வருடத்தில் முடிப்பதில்லை, 6 வருடம் 7 வருடம் செல்லும். ஏனென்றால் 1 வருடம் பெறுவர் வந்தால் 1 வருடம் பெறுவருக்காக காத்திருக்க வேண்டும். 6-7 வருடம் படித்து கஷ்டத்திலும் வறுமையிலும் குடும்ப சூழலிலே அவ்வாறான சூழலிலே படித்து இன்று வேலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். உள்வாரியாக போகின்ற மாணவர்கள் கூட விசேட கற்கையாக இருந்தால், ஸ்பெஷல் டிகிரியாக இருந்தால் 4 வருடம், அது 5-6 வருடங்கள் ஆகின்றன. இவ்வாறு வந்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலைமை மிகவும் வேதனைக்குரிய விடயம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். 2015 அவர்கள் வீதியிலே இருந்தபோது சிலருக்கு 41 வயது, இன்றைய அவர்கள் 45 வயதை கடந்திருக்கிறார்கள். 45 வயதுக்கு பிறகு அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. இதற்கு யார் பொறுப்பு கூறுவது? இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இந்த வேலையற்ற பட்டதாரிகள் கண்ணீரோடு அவர்கள் தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றன. ஆக இந்த விடயத்திலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் காலத்தை தாழ்த்தும் போது அந்த வேலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அவர்களுடைய வயதில்லை என்பதை தாண்டி கொண்டே செல்கின்றது. இந்த விஷயத்திலே இந்த அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அது அவர்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த இடத்திலே எனக்கு முன் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் வேலுகுமார் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், ஏப்ரல் 21 குண்டு பயங்கரவாதிகளுடைய இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகுதான் நீங்கள் கிழக்கு மாநில ஆளுநர் மீது குற்றங்களை, முன்னாள் கிழக்கு மாநில ஆளுநர் எம்எல்ஏ இஸ்புல்லா மீது குற்றங்களை சுமத்துகிறீர்கள் என்று சொன்னார். நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எல்லா முஸ்லீம் அரசியல்வாதிகள் மீதும் குற்றங்களை சுமத்தவில்லை. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னாள் கிழக்கு மாநில ஆளுநர் எம்எல்ஏ இஸ்புல்லா அவர்களுடைய வீடியோக்கள் இருக்கின்றன, அவரே கூறிய வீடியோக்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம். அதை நாங்கள் ஏப்ரல் 21 பின்பு கூறவில்லை, தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம், பல இடங்களிலே பேசியிருக்கின்றோம். இது ஏப்ரல் 21 பின்பு கூறப்படுகின்ற விடயம் அல்ல. இதை நண்பர் விளங்கிக் கொள்ள வேண்டும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அவரை ஆளுநராக நியமித்த அடுத்த தினத்தில் இருந்தேன் நாங்கள் கூறினோம். இவ்வாறான ஒரு கிழக்கு மாகாணம் என்பது தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் இணைந்து வாழ்கின்ற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்திலே இனவாத ரீதியான கருத்துக்களை கூறியவர்கள், சில இனவாத ரீதியான செயற்பாடுகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டவர்கள் ஒரு ஆளுநராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை அன்றிருந்தே சொல்லி வருகின்றோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இங்கு ஆளுநராக வருவது முக்கியமல்ல. எம்மை பொறுத்தலை கண்ட மாகாணத்திலே 3 இன மக்களையும் 3 இன மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய, 3 இன மக்களுக்கும் சமமான முறையிலே வேலை செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய ஒருவரைத்த நாங்கள் இங்கே கேட்டு நிற்கின்றோம். இந்த கருத்துக்கள் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம். இன்று அரச ஊடகத்தில் கூட சில தினங்களுக்கு முன்பு அரச ஊடகத்திலே ஒரு ஊடகவியலாளர் கூட சொன்னார், இப்பொழுதுதான் நாங்கள் பேசுவதாக, அரசியல் கைதிகளை பற்றி பேசுகிறார்களா, காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறார்கள். நான் இருக்கின்ற அவர் செவ்வாய் கிரகத்தில் இருந்தாரோ எனக்கு தெரியாது. இந்த அரசியல் கைதிகளை பற்றி கூடுதலாக பேசியது மட்டுமல்ல, அவர்கள் விடுதலைக்காக 2015 முன்பிருந்தே நாங்கள் பல குரல்களை எழுப்பி பல போராட்டங்களை செய்து வந்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள். I got my time 23 minutes.
Of course, you started at 5 past 5.
That's me, madam.
Time. Now it's 5:26. So you have to finish by 5:28. Yes, yes. You were originally allocated 8. Then
Kavindran Kodi sir 15 and Sudarshini.
We are not informed this.
It's okay.
Okay.
Continue. In the Vishyatle, Nangal Nunda Kalamaga in the Arasil Kaidigal, Kana Malaka Patta Vishyang, Kana Malaka Patra Turman every day till Pesikundu. இன்று சிலர் தங்களுக்கு அதாவது இந்த பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களை பற்றி அவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஈடுபடுவர்களை பற்றி பேசும் பொழுது பேசுகின்றவர்களை ஒரு இனவாதியாக இனவெறியாளர்களாக தாங்கள் சார்ந்த சமூகத்துக்கு முன் கொண்டு நிறுத்துகின்ற நிலைமை மிக வேதனைக்குரிய விடயம். இந்த நாட்டில் எந்த காரணத்தையும் கொண்டு நாங்கள் அப்பாவி முஸ்லிம்களையோ அப்பாவி தமிழர்களையோ அப்பாவி சிங்களர்களை நாங்கள் குறை கூறவில்லை. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மல்கம் ரஞ்சித் அவர்கள், பேராயர் அவர்கள், கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்டிலே 250க்கு மேற்பட்டவர்கள் இறந்த பொழுது இப்பொழுது கூட வைத்தியசாலையில் நேற்றுக்கு முந்தைய தினம் கூட மட்டக்களப்பிலே வைத்தியசாலையில் இருந்த ஒரு இளைஞன் 30 வயதை உடையவர் இறந்தார். ஆக இந்த நிலையிலும் கிறிஸ்தவ மதகுருமார், போதகர்மார், பேராயர் அனைவருமே ஒரு பொறுமையை கடைபிடித்து இயேசு கிறிஸ்து போதித்த அந்த அன்பை உன்னை போல் பிறரை நேசி ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பிக் கொடு என்ற அந்த புனித போதனைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவர்கள் கூறி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று அவ்வாறான கிறிஸ்தவ மதகுருமாரை ஒரு இனவாதியாக காட்ட முற்படுகின்ற ஒரு கேவலங்கட்ட அரசியல் நாடகத்தை நடத்துவோம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நீர்கொழும்பிலே முஸ்லிம் சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட போது மல்கன் ரஞ்சித் அவர்கள் பேராயர் அங்கு சென்று முஸ்லிம்களுடைய நலனை விசாரித்து பள்ளிவாசலுக்கு கூட சென்றிருந்தார். அப்பொழுது அவரை ஒரு மிகப்பெரிய நல்லிணக்கவாதியாக பார்த்தார்கள், மிகப்பெரிய நல்லிணக்கவாதியாக பேசினார்கள். ஆனால் கண்டியிலே பத்னாமதுரு அவர்கள், அத்ருளிய தேரர் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை செய்த போது மல்கம் ரஞ்சித் அவர்கள் அங்கு சென்று அவருடைய சுயநலனை விசாரித்தார். அதே நேரத்தில் அங்கு நல்லிணக்கவாதியாக காட்டப்பட்ட மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பின்பு இன்று சிலரால், சில அரசியல்வாதிகளால், அவர்கள் சார்ந்தவர்களால் ஒரு இனவாதியாக காட்டப்படுகின்றார். அவ இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். தாங்கள் ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மட்டக்களப்பிலே காந்தி பூங்காக்கு முன்பு மேற்கொண்டிருந்தோம். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கானது எதிரானதல்ல, முஸ்லிம் தலைவர்களுக்கு எதிரானதல்ல. கடந்த காலத்திலே இனவாதமான கருத்துக்களை கூறிய, சில இனவாத செயற்பாடுகளை செய்த, அதை நாங்களே செய்தோம் என ஒத்துக்கொண்ட குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு எதிரானது. அவர்கள் பதவி நீக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது சுமத்தப்படுற குற்றங்கள் பக்கச்சார்பின்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்று அடிப்படையில் தான் மேற்கொண்டிருந்தோம். அதை கூட ஒரு இனவாத செயற்பாடாக, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரான செயற்பாடாக காட்ட முனைந்தமை ஒரு கேவலங்கட்ட அரசியல் நிலைமை. ஏனென்றால் அதில் பௌத்த மதகுருமார் கலந்து கொண்டார்கள், நாங்கள் அவர்களை அழைக்கவில்லை. ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது, அவர்கள் ஒரு மதத்தின் குருமார்கள், அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாண இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்து குருமார்கள், கிறிஸ்தவ மதகுருமார்களே அந்த சுழற்சி முறையான உண்ணாவிரதத்திலே அவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். மதகுருமார் என்ற அடிப்படையிலும் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், ஒரு இனவாதம் இல்லாத கிழக்கு மாகாணத்தை பொறுத்தால் நாடாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் வர வேண்டும், இவ்வாறு குற்றம் சாட்டப்பட விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது நடைபெற்றது. ஆகவே இவ்வாறான பிழையான சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று, பிழையான கருத்துக்களை ஒரு இனவாத நோக்கோடு கொண்டு சென்று, ஒரு அகிம்சை வழியான, ஒரு சாத்விக வழியான ஜனநாயகப்படுத்தப்பட்ட போராட்டங்களை ஒரு இனவாதமாக காட்ட நினைப்பது மிகவும் பிழையான விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பேரழிவு, இந்த பேரழிவுக்கு பதில் சொல்ல வேண்டியது இன்று அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாட்டின் பாதுகாப்பு வலுவிழந்திருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு வலுவிழந்ததன் விளைவுதான் இன்று வடக்கிலே ஆவா குழு, ஆவா குழுவை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாட்டின் பாதுகாப்பு வலுவிழந்திருக்கின்றது.
ගරු අමීරයිලි මෙතුමා මොකද්ද ඔබතුමාගේ පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක
මේ එතුමා කියනවා මේ ආරක්ෂාව අඩුපාඩු තියෙනවා කියලා
නෑ ඒක පොයින්ට් ඔෆ් ඕඩර්
එක නෙවෙයි එතුමාගේ
you continue please
நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயம் வலுவிழந்ததற்கு ஜனாதிபதி, பிரதமர், ஒட்டுமொத்த அரசாங்கமே பொறுப்படுத்த வேண்டும். தாங்கள் எங்கும் ஜனாதிபதிக்கு சம்பந்தம் இல்லை என்று கூற வரவில்லை. அதை கௌரவ உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இடத்தில் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அவை நாட்டினுடைய பாதுகாப்பிலே கவனம் செலுத்தாத இந்த விளைவு ஆவா குழு, இந்த ஆவா குழு கூட கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இன்று கூட வாழ்வட்டி சம்பவங்கள், வைத்தியசாலையிலே அனுமதி என்று பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை 2000 பல உதாரணங்களை காட்ட முடியும். April 21 குண்டுவெடிப்பதற்கு முன்பு April 16 காத்தாங்குடிக்கு அண்மையில் உள்ள வேடர் குடியிருப்பிலே இந்த குண்டு வடிக்கப்பட்டிருக்கிறது. பரிசாத்த முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒரு தனியார் வளவுக்குள்ளே இடம்பெற்றிருக்கின்றது. 17 தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் போய் காத்தாங்குடி போலீசிலே முறையிடுகிறார். 17 முறையிட்டு 18 தான் போலீசார் வந்து பார்வையிடுகிறார்கள். அது தொடர்பான விசாரணைகள் என்ன நடந்தது, உண்மையிலே அது சரியான முறையிலே அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் 21 குண்டு வெடிப்பை தடுத்திருக்க முடியும். ஆகவே அந்த நேரத்தில் சரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா, ஏன் மேற்கொள்ளப்படவில்லை? அப்படி என்றால் எந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை, அவர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவை பாதுகாப்பு துறை தொடர்பாக இருந்ததான விழிப்புணர்வு இன்மை, இதற்கு முன்பே இதை தடுத்திருக்கலாம். நவம்பர் 1 பவுனதீவில் நடந்த போலீஸ் இரட்டை கொலை சம்பவம் நவம்பர் 27 அதில் சம்பந்தப்பட்டவர் இந்த ஷஹரான் என்பவருடைய சாரதி கபூர் என்பவர், அவரை அன்று கைது செய்திருந்தால் கூட 3-4 முன்பு இந்த பயங்கரவாதிகளை கைது செய்திருக்க முடியும். ஆனால் மாறாக கொலை செய்த, கொலையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட சஹரானின் சாரதி கவரை விட்டுவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய முன்னாள் போராளி அஜந்தனை கொண்டு 5 தடுத்து
வைத்தார்.
ஆகவே நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படாவிட்டால் இந்த நாடு இன்னும் பயங்கரமான சூழலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று கூறி நிறைவு செய்து.
கரு அமீர் அலி மதித்துமா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்களினால் கொண்டுவரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே பேச கடத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் விசேடமாக கடந்த April 21 உயிர்த்த ஞாயிறன்று இந்த நாட்டிலே இடம்பட்டு போன ஒரு துன்பியல் சம்பவம், அதன் மூலம் இந்த நாடே கதிகலங்கி போய் எல்லாமே ஒரு சிதறிப்போயிருக்கிற ஒரு நேரத்திலே தான் இந்த விடயத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இந்த பாராளுமன்றத்திலே இது தொடர்புகளை ஆராய்வதற்காக செய்யப்பட்ட அந்த விடயத்திலே தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து இதன் ஊடாக என்ன நடந்தது என்கிற விவரத்தை அறிய வேண்டும் என்று ஏற்படுத்திய அந்த தெரிவுக்குழு விசாரணையின் பொழுது எங்களுடைய பரிபாஷையிலே சொல்லுவது என்றால் கிணறு வெட்ட பூதம் வெளிவந்த கதையாக போயிருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. தவிக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் அந்த தெரிவுக்குழிலே பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் அவர்கள், அதுபோன்று எங்களுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களும் இது தொடர்பில் அவர்கள் வாக்குமூலத்திலே அளிக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை பார்க்கிற பொழுது எங்களுடைய பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கட்டாய லீவிலே அனுப்பப்பட்டிருக்கிறேன். 23/10/2018 வருடத்திலே பாதுகாப்பு சபை கூட்டத்தில் அந்த தினத்திலிருந்து நான் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு நான் அழைக்கப்படவில்லை. இந்த நாட்டினுடைய ஒரு பொலிஸ்மா அதிபர், ஒரே ஒரு பொலிஸ்மா அதிபர் தான் இந்த நாட்டிலே இருக்கிறார். இந்த நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு பொலிஸ்மா அதிபரை 2018 வருடம் 10ஆம் மாதத்தில் இருந்து பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நிலவரத்தை நாங்கள் இந்த நாட்டிலே இந்த இனவாதத்தை தூண்டுகிறவர்கள், இந்த குண்டுவெடிப்பு எப்படி நடந்தது என்று பேசுகிறவர்கள், முஸ்லீம் சமூகத்தையும் மற்றவர்களையும் நெய்யாண்டி பார்க்கின்றவர்கள் இதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் இதிலே சொல்கிறேன். அதுபோன்று அவர் சொல்லுகிறார், நான் மட்டும் ஐஜி பூஜித ஜெயசுந்தர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மட்டும் இந்த விடயத்திற்கு பலிக்கடாவாக வர முடியாது. உளவுத்துறை April 9 கூட்டத்தில் நடந்த கூட்டத்திலே இது தொடர்பில் பேசப்படவில்லை. உளவுத்துறைக்கு தகவல் கிடைக்கிறது, இந்த குண்டு வடிப்பதற்கு சாதகங்கள் இருக்கிறது, இந்தியா உயர்ஸ்தானிகர் ஆலயம் அதுபோன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சில கிறிஸ்தவ ஆலயங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்த சூழலிலும் அந்த நேரத்திலே உளவுத்துறையினர்கள் ரொம்ப கூட்டத்தை 19ஆம் தேதி கூட்டுகிறார்கள். அந்த கூட்டத்திலே பேசப்பட்டது என்னவென்று சொன்னால், அதிலே இது சம்பந்தமாக அவர்கள் பேசவில்லை. ட்ரோன் கமராவை பற்றியும் மீன்பிடி உபகரணங்களை பற்றியும் பேசுகிறார்கள். 2017 தேசிய தௌஹீத் ஜமாத் நடவடிக்கையை பற்றி டிஐஜி நாலக சில்வா அவர்களும் ஐஜிபி பூஜித ஜெயசந்திரன் அவர்களும் 3 தடவைகள் இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். 2017 ஜஹ்ரான் என்கிற ஒரு பயங்கரவாதி காத்தான்குடியில இருந்து பிரச்சனைப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒட்டுமொத்த காத்தான்குடி மக்களும் ஊர் திரண்டு அவருக்கு எதிராக ஊர்வலம் செய்து காத்தான்குடி போலீசிலே முறைப்பாடு செய்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களுடைய சாட்சியத்திலே சகல விடயங்களும் உளவுத்துறை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். நான் அறிந்தவரை பேசப்பட்ட விடயங்கள் எல்லாம் ட்ரோன் கேமராவை பற்றியும் மீன்பிடி விடயங்களை பற்றியும் தான். ஜனாதிபதி இதை பற்றி பெரிதுபடுத்தப்படவில்லை என்கிற விடயத்தையும் அந்த இடத்திலே பேசப்பட்டதாக நேற்று நாங்கள் தட்டத்தெளிவாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த விடயத்திலே நீங்கள் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள், பௌத்த மக்கள், கிறிஸ்தவ மதப்பெரியார்கள், பௌத்த மத துறவிகள் அல்லது இந்த இனவாதத்தை தூண்ட வேண்டும் என்று பேசுகிறவர்கள் தெளிவாக விளங்கிக்கு போடப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு திட்டமிட்ட சதியாக நடந்திருக்கிறது என்பதை இந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அதாவது கால நேரத்துக்கு இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஹ்ரான் என்கிறவர் 2017 இவர் ஒரு சர்ச்சைவாதி என்று தேசியத்திலே பேசப்பட்டு ஒரு ஊர் திரண்டே போய், அவருடைய பிறந்த ஊர் திரண்டு போய் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள், யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள், அந்த பிரதேசத்திலே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இது பற்றி தெரியவில்லையா? இப்படி நடந்தது என்பதை பற்றி அவர்கள் அறிந்துவிடவில்லையா? இதை பற்றி தகவல்களை ஏன் அவர்களுடைய தகவல்களை உரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க தவறினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஊரே திரண்டு போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு கொடுப்பது என்றால் அதைவிட என்ன தகவல் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த சபை எதிர்பார்க்கிறது, அல்லது இந்த போலீசார் அல்லது புலனாய்வுத்துறைகள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்ற கேள்வியை நான் இடத்திலே கேட்க வேண்டும். எனவேதான் இந்த தகவல்கள் சரியான நேரத்திலே கிடைக்கப்பட்ட தகவல்கள். இது ஒரு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ சமூகம் அவர்களை முகநிலைப்படுத்தி அவர்களை தாக்கி முஸ்லீம் சமூகம் தாக்கியது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட சதியாக இது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைய சாட்சியங்களில் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், ஏன் இதிலே முஸ்லீம்களையும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தெரிவு செய்யப்பட்டது என்பது இதிலே தெரிவுக்குழு செயல்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். வேறு மத இலக்குகள் மத நிறுவனங்கள் இலக்குப்படுத்தப்படவில்லை. இது ISIS தீவிரவாதிகள் என்பதை விடவும் இன்றிலிருந்து நான் சொல்வது யாரோ ஒரு தேவைக்கு உட்பட்டவர்கள் ISIS கூலிகளை கூலி படைகளை வைத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இதிலே ஒரு இந்த நாட்டிலே இருக்கிற ஒரு அணியினருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே நீண்ட காலமாக நிம்மதியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும், இவர்களுக்கு அடி கொடுக்க வேண்டும், இவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட வேண்டும், இவர்களுடைய கடைகளை நாங்கள் எரிக்க வேண்டும், இவர்களுடைய தொழில் செய்கின்றவர்களை நாங்கள் நசுக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு அரசாங்கம் எங்கேயோ இருக்கிற ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக. இதற்காக பாவிக்கப்பட்ட விடயம்தான் ISIS என்ற கூலிகளை வைத்து இதை செய்திருக்கிறார்கள். இதனை அவர்கள் நேற்று நடந்த எங்களுடைய தெரிவுக்குழுவிலே நடந்த சாட்சியங்கள், இந்த நாட்டிலே இருக்கிற போலீஸ் அதிபர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் வெளியிடுகின்ற அந்த செயல் அந்த வெளியிடுகையிலே எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற விடயம். கூலிப்படை ஒன்றை வைத்து கிறிஸ்தவ சமூகத்தை தாக்கி இதன் மூலம் ஒரு பாரிய பிரச்சனையை இந்த நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு என்ன நோக்கத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை நான் நினைக்கிறேன். இந்த விடயத்திலே இந்த தெரிவுக்குழு இதை மிகவும் தெளிவாக இந்த நாட்டுக்கு தெளியப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் கூற கடமைப்பட்டவராக இருக்கிறேன். எனவே இதன் மூலம் நன்மை பெற இருந்தவர்கள் யார்? இதுக்காக பின்புலத்திலே செயல்பட்டவர்கள் யார்? இது ஏன் நேர காலத்திற்கு இந்த தகவல்கள் வந்த பொழுதிலும் இது மறைமுகமாக வைக்கப்பட்டது? ஏன் ஜனாதிபதி அவர்கள் இதை பாராமுகமாக இருந்தார்கள்? இந்த நாட்டுக்கு இவ்வாறு ஏன் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள்? இது கட்டாயம் நடக்கும் தெரியும் என்று இருந்த பொழுதிலும் இது ஏன் மூடி மறைக்கப்பட்டது? ஏன் ISIS முஸ்லீம் கூலிகளை வைத்து இந்த வேலைகளுக்கு தெரிவு செய்தார்கள்? ஏன் கிறிஸ்தவ சமூகத்தை தெரிவு செய்தார்கள்? இதன் மூலம் என்னத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த விடயத்திலே நான் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். எனவே சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இந்த விடயத்திலே கிறிஸ்தவ சமூகத்தினிடத்திலும் மரியாதைக்குரிய கார்டினர் மல்கம் ஆண்டகை அவர்களிடத்திலும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். முதல் முதலிலே எங்களுடைய கார்டினர் மல்கம் ஆண்டகை அவர்கள் சொன்னார்கள், முதல் முதல் அவருடைய பத்திரிகையாளர் நிகழ்ச்சியிலே,
Honorable Member, you have another 2 minutes.
I have only 14 minutes together. Yes. Honorable Ismail, give me 4 minutes.
Yes, 14 minutes, yes.
This is 14 minutes gone?
No, no, you have another 2 minutes.
Give me 5 minutes,
no,
3 minutes.
No, I can't give that. You have to get it
from the... Kristava Samuha Gaadina Malka Maandahirukkum, Kristava Makkalukkum, Nangal idhile Thelivu Padutta Vendum, Idhanai Paaralamandra Therivu Kulu, Idhanai Velikondra Vendum, Idhile Oodagathai, Paaralamandra Therivu Kulu Seikindra Oodagathai, Endha Kaaranam Kondum, Nippaatti Veikka Koodaadhu Endru Naan Indha Idathile, Naan Koora Kadamaippattavanaga Irukkiren. Adhu Maathiramalla, Abhyadagiya, போலீஸ் மூலஸ்தான මමයි මගේ නායකතුමා රිෂාඩ් බදුරුදීන් මන්ත්‍රීතුමායි ඒ වගේම අපේ පක්ෂයේ තියෙන මන්ත්‍රීවරු පස්තනාම පොලිස් මූලස්ථානට ගිහිල්ලා අපේ සහෝදර මන්ත්‍රී විමල් වීරවංශ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඒ වගේ එස්පී දිසනායක පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඒ දෙන්නටම විරුද්ධව අපි පැටිෂන් බාර දීලා ආවා පොලිසියට පොලිස් මූලස්ථානට මේ විමල් වීරවංශ මන්ත්‍රීතුමා පැවසුවා මොකද රිෂාඩ් බදුරුදීන් ත්‍රස්තවාදී සහරාන්ට එයාට ඝාතකයාට සතෝෂ වාහන බාර දුන්නා කියලා එයාත් ගමන් කරා කියලා සම්මාන්දුර කාතාංගුඩි ගියා කියලා
ඒකට
පුළුවන් නම් ඔප්පු කරන්න කියලා
එතුමාට
නම තවුත්
ඕඩර් ප්ලීස් ගරු වේලු කුමාර් මහත්මයා මූලාසනයේ බාර ගන්න
නමුත් අපි දැක්කන විමල් වීරවංශ මන්ත්‍රීතුමා ඒකට කිසිදු කතා කළේ නැහැ මේ පස්ස සද්ද බද්ද මුකුත් නැහැ නමුත් අපිට යුතුකමක් තියෙනවා මේක හොයලා බලන්න ඕනේ කියලා අපි පොලිස් මූලස්ථානයේ බාර
දීලා
නන්දි අද පොලිස් මූලස්ථානයට අපි ගියා ගිහිල්ලා අපි පැමිණිල්ල දාලා ආවා එස්.බී. දිසනායක මන්ත්‍රීතුමාටයි විමල් වීරවංශ මැතිතුමාට විරුද්ධව මේක සොයලා බලන්න අපි අපේ නායකතුමා සතෝෂ වාහනේ බාර දුන්නද නැත්නම් අපේ නායකතුමා ජහරාන්ට එක්ක ගමන් කරාද එයාගේ නෝනාව බලන්න ගියාද කාතාංගුඩි ගියාද සායිඳමරුදු ගියාද කියලා හොයලා බලන්න කියලා අපි ස්වේච්ඡාවෙන් ඉදිරිපත් වෙලා පොලිස් මූලස්ථානයට අපි පැමිණිල්ල දාලා ආවා අපි කියන්නේ අපි එදත් ඊයත් මං අභියෝග කරා විමල් වීරවංශ මහත්මයාට කොන්දපණ තියෙන එක්කෙනෙක් නම් මේක ඔප්පු කරන්න කියලා මම අභියෝග කරා අදත් ඒ අභියෝගය මං කරනවා පුළුවන් නම් විමල් වීරවංශ මන්ත්‍රීතුමාටයි එස්.බී. දිසනායක මන්ත්‍රීතුමාටයි මං අභියෝග කරනවා පුළුවන් නම් මේක ඔප්පු කරන්න කියලා එනවේ அந்த விடயத்திலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே மம்மே அவஸ்தாவேதி பாராளுமன்ற தேரிங்காரக சபாவ இதா திகட்டம ஏக யண்டோனே கேலா அபி மம் பிரார்த்தனா கரணவா மேகட எலிதரவு கரண்டோன மேதனட கிதுன் கிதுன் ஜனதாவட விச்ச தேகன மேகட பிடிபஸ்ஸே இன்னே கவுத மேகட எலிதரவு கரணத்தே தரத்துரு வசங்கரே கவுத முகத ஹேத்துவ ඇයි මේක කිතුණු ජනතාව විතරක් මේක පාව දුන්නේ මුස්ලිම් ජනයා විතරයි පාව දුන්නේ මොකටද කිතුණු ජනතාවගේ පල්ලිය තේරුම් ගත්තේ මොකටද ඒ බෝම්බකාරය ISIS ආව කොන්දරතු ගත්තේ කවුද ඒවා මම හිතන්නේ පාර්ලිමේන්තු තේරිකාරක සභාව මේක එලිදරව් කරන්න ඕනේ කියලා මං ඉල්ලා සිටිමින් ඒ වගේම මේක පිටිපස්සෙ ඉන්නවා කල්ලියක් ඉන්නවා කියලා අපි සැක කරනවා මේකට මුදල් වියදම් කරලා මේ වගේ රටේ ජාතිවාදය ඇති කරලා ප්‍රශ්න ඇති කරලා මුස්ලිම් සිංහල දෙමළ ක්‍රිස්තියානි ජනයාත් විරුද්ධව වැඩ කරන්න කල්ලියක් ඉන්නවා කියලා අපි සැක කරනවා හින්දා
වෙලාව අවසන් කරන්න
තැන්කියු තප්පරය දෙන්න කල්ලියක් ඉන්නවා හින්දා මේ පිළිබඳව චෝදනාවක් කරන්න මම මේ පිළිබඳව පාර්ලිමේන්තු තේරිංගාරක සභාව ඉතා පැහැදිලි උත්තරයක් දැන් පාර්ලිමේන්තුවට දෙන්න ඕන කියලා කියමින් මම හෙඬ වෙනවා ස්තුතියි
ස්තුතියි ගරු ඉන්දික අනුරුද්ධ මන්ත්‍රීතුමා ඔබ පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක විමල් රත්නායක ගරු මන්ත්‍රීතුමා
ගරු සභාපතිතුමනි පාර්ලිමේන්තුවට අදාළ කරුණක් නිසා අප දැනගන්න කැමැති ආණ්ඩුවේ හෝ ජනාධිපතිතුමාගේ සූදානමක් තිබෙනවද කියලා 21 වෙනිදා ප්‍රාස්කු ප්‍රහාරය සම්බන්ධව පත් කර තිබෙන රිෂාඩ් මන්ත්‍රීතුමා සම්බන්ධව නෙමෙයි ප්‍රාස්කු ප්‍රහාරය සම්බන්ධව පත් කර තිබෙන තේරීංකාරක සභාව නතර කරන්න හෝ අහෝසි කරන්න ආණ්ඩුවේ යම් සූදානමක් තියෙනවද කියන එක
ගරු සභානායකතුමා
එහෙම සූදානමක් නැහැ සර්